உதாரணமாக பன்றி தன் ஆக சாக்கடைக்குள் இருக்கும் நாத்தத்தை பழந்து விட்டு சாக்கடைக்குள் இருக்கும் நல்ல பொருளை நுகர்ந்து அதனின் தன்மை கொண்டு தன் உடலிலே விளைவிக்கின்றது. ஆக சாக்கடை நாத்தமாக இருந்தாலும் நல்ல பருப்பன் நுகர்கின்றது, நாத்தத்தை பழக்கின்றது. அந்த உணவின் சத்தை அது நுகர்ந்து தன் உடலுக்கு நல்ல உணர்வு அது வளர்ந்து நாக்கமான உடலை பிளந்து அந்த உணர்வின் சக்தி அங்கே விளைந்து விளைந்த உணர்வின் தன்மை உயிர் தன்னுடன் அணைத்து இன்று நாம் மனிதனாக பிறக்கச் செய்து நாம் உணவாக உட்கொள்ளும் இந்த உணர்வின் தன்மையிலிருந்து நாம் நம்முடைய நாத்தத்தை, அதாவது நாம் உணவாக உட்கொள்ளும் அதற்குள் மறைந்த தீதை மலமாக மாற்றிவிட்டு தீதை நீக்கிடும் உணர்வின் மனமாக ஆறாவது அறிவாக நம் உடல் ஆகியிருக்கின்றது. அதனின் துணை கொண்டு கர்ணக்கிளையை நாம் அறிந்துணர்ந்து நஞ்சென்ற நிலையில் நீக்கி நல்ல உணவு கொண்டு அதை கொண்டு சுவையாக படைத்து சாப்பிடும் இந்த ஆறாவது அறிவு தன்மையுண்டுதான் முருகு என்ற நிலையும், முருகா நாம அந்த மகிழ்ச்சி பெறும் செயலாக ஆறாவது அறிவின் தன்மை நமக்குள் உண்டு. ஆகவே இதை போல பெற்ற நாம் எதை படைத்திட வேண்டும் என்பதற்குத்தான் இந்த ஆலயங்கள் அமைத்து இந்த விநாயகன் பூஜிக்காமல் ஆலயத்துக்குள் சென்றால் பலன் ஏதுமில்லை என்றால் ஆலயத்து விநாயகர் பூஜிக்கும் போது எனக்கு இப்படி செய்தேன், என்னை வேதனைப்படுகின்றான், என் பையனை எவ்வளவு தூரம் வளர்த்தேன், என்னை எதிர்க்கின்றான், எனக்கு மனைவியும் மக்களுக்கும் ஒற்றுக்கொள்ளாத நிலைகளும் வேதனையை எண்ணி அனுபவிக்க செய்கின்றாயா, எத்தனை காலம்தான் நீ சோதிக்கிறாய் என்று நாம் ஆலயங்களை சென்று தீமையைதான் நமக்குள் இருக்குங்கும். ஆக நமக்குள் கையிலே விஷத்தை தடவி நாம் அதிலே பொருளை எடுப்பது போல நல்ல தெய்வ குணங்களை நாம் எண்ணி தியானித்து நமக்குள் அந்த சக்தியின் துணையை வளர்த்து கொள்ளும் நிலைதான் இந்த நல்ல குணத்தை அடிக்கடி நாம் எண்ணுவோம் என்றால் இது தியானம். ஆக ஒருவர் நம்மை ஏசி விட்டாலும் பையன் மேல் பற்றிருந்து அவன் தவறு செய்கிறான் என்று நான் ஒரு தரம் ஆழமாக பயிரிட்டு இப்படி செய்கிறானே இப்படி செய்கிறானே இப்படி செய்கிறான் என்று தியானிக்கும் அதனின் உணர்வு நமக்கு அவனை வெறுக்கும் தன்மையும் வெறுக்கும் உணர்வு நமக்குள் வளர்ந்து நம் சொல்லை கேட்போரும் நம்மை வெறுக்கும் நிலையும் அதே வெறுக்கும் நிலை வியாபாரத்தில் நான் ஒரு சொல்லை சொல்லும் போது என்னை பார்க்கும்போது வெறுப்பான உணர்வு என் வியாபாரத்தில் மந்தமாக்கும். இது மட்டுமல்ல, நாம் தொழிலே இருக்கப்படும் போது நமது வாழ்க்கையில் இதை போல நாம் எங்கே சென்றாலும் நாம் எங்கே இந்த சலிப்பு சஞ்சலம் வெறுப்பான உணர்வு இதை நாம் அடிக்கடி செய்வோமென்றால் இது தியானம்தான். இந்த தியானத்தின் பலன் நாம் தொழில் செய்யக்கூடிய இடங்களையும் வெறுப்பான நிலை எடுத்து அந்த வெறுப்பான நிலையில் மீண்டும் இவனும் செய்கிறான் அவனும் செய்கிறான் எல்லாம் மோசமானவர்கள் என்று இதை தியானி. ஆக நமக்குள் மனிதனான ஆறாவது அறிவு கொண்டு கர்ணக்கிழங்கு வேக வைத்து நீச்சி சுவைமிக்கதாக படைக்கின்றோம். இதை போலதான் நாம் தங்கத்துக்குள் நண்டன கலந்து தெரிந்து செம்பும் வெள்ளி வைத்து ஆபரணம் அழகாக செய்தாலும் அடுத்த நகை செய்யும் போது திரவத்தை ஊற்றி இதை பிளந்து விட்டு தங்கத்தை சுத்தப்படுத்தி நாம் நகை செய்கின்றோம். மனித வாழ்க்கையில் நாம் நன்மை செய்து விட்டு நம்மை அறியாத கண்டுணர்ந்த நமக்குள் சென்று அது துரிதமாக இயக்கி அவர்கள் வேதனைப்படுகிறார் என்ற நிலையை நமக்குள் இணைத்தாலும் அது தொடைக்காது வந்து நல்ல குணத்தை மறைத்து மீண்டும் மீண்டும் நாம் நல்ல குணத்தை மறைக்கும் செயலாக தொடைக்காது சலிப்பு சஞ்சலம் சங்கடம் வெறுப்பு வேதனை என்ற உணர்வுகள் அடுக்கடுக்காக சேர்த்து நல்ல உணர்வினை நாம் செயலற்றதாக ஆக்கிக்கொண்டு அதனின் உணர்வு தொன்மை கொண்டு நல்ல குணங்களால் உருவாக்கப்பட்ட நமது சரீரத்தை அது பால் படித்து நம்முடைய எண்ணத்தையும் சொல்லை கேட்பொரும் பால் கொடும் நிலையாக நமக்குள் உருவாக்கி விடுங்க. ஆகவே நமது வாழ்க்கையில் நாம் எதை தியானிக்கின்றோம், சங்கடத்தையும் சலிப்பையும் கோபத்தையும் வெறுப்பையும் வேதனையும் தான் நாம் தியானிக்கின்றோம். ஆகவே இதை போல நிலைகளிலிருந்து இதை விடுபட அருள் ஞானிகள் காட்டிய அருள்படி விநாயகரை பார்க்கப்படும்போது அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் தர வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று இந்த உணர்வை தியானித்து இதை போல எல்லோருக்கும் மகிழ்ச்சியின் அருள்வழி படர வேண்டும், அவர் அறியாத இரவுகள் நீங்க வேண்டும், மெய்ப்பொருள் கண்டுணர்ந்து செயல்படும் திறன் பெற வேண்டும் என்று எண்ணினார். கீதையிலே நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்ற பிற நலம் பெற வேண்டும் என்ற உணர்வுகள் எனக்குள் விளைந்து விளைந்த உணர்வின் சொல் கீட்போர் நிலைகளும் தீமையை அகற்றுகின்ற இதை போன்ற நாம் எடுக்கும் தியானம் எவ்வாறா இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் ஆலயங்கள் அமைத்து நமது வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும், நாம் நல்லது செய்யணும் நமக்குள் மறைந்து உள் சென்று நல்ல குணங்களை இயக்க தடைபடுத்திக் கொண்டிருக்கும் தடையை நீக்கிய அந்த அருண்யான் உணர்வை தியானித்து நமக்குள் உள் செலுத்தி தீமையை அகற்றும் நிலையாக ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு நாம் இயற்கையில் விளைந்த நிலையை அந்த நஞ்சினை நீக்கி நல்ல உணர்வினை அதற்குள் சேர்ப்பித்து சுவைமிக்கதாக படைப்பது போல நமது வாழ்க்கையில் எதை நல்ல குணமோ அதை மீண்டும் சுவைமிக்கதாக மாற்றும் நிலையாகத்தான் ஆலயங்கள் அமைத்து நாம் விநாயகரை வணங்கிவிட்டு அதை சுத்தப்படுத்திவிட்டு மகரிஷியின் அசக்தி நான் பெற வேண்டும், என் உடம்புழுதும் படர வேண்டும், என் ஜீவான்மா பெற வேண்டும் என்று இயங்கி சுத்தப்படுத்திவிட்டு மகரிஷியின் அசக்தி என் குடும்பம் முழுதும் படர வேண்டும், குடும்பம் முழுதும் படர வேண்டும், குடும்பத்தில் உள்ளவர்களும் சகோதர ஒற்றுமையுடன் வாழ வேண்டும், எங்கள் கணவன் மனைவியும் வசிஷ்டு அறிந்தது போல வாழ வேண்டும், எங்கள் இருமனமும் ஒன்றாக வேண்டும், எங்கள் சொல்லூர் கேட்பல் எங்கள் குடும்பத்தில் இனிமையாக வாழ்ந்திட வேண்டும், எங்கள் அறியாத இருள்கள் நீங்க வேண்டும், மெய்ப்பொருள் கண்டுணர்ந்து செயல்படும் திறன் எங்கள் குடும்பத்திலே வளர வேண்டும் என்று எண்ணிவிட்டு, அடுத்து நாம் வாழ்க்கையை தொழிலின்றி நிலையில் இருந்தாலும் என் வாடிக்கால் அனைவருமே நலம் பெற வேண்டும், மகிழ்ச்சியின் அசக்தி அவங்க வீடு முழுதும் படர வேண்டும், அவங்க குடும்பத்தில் நலமும் வளமும் பெற வேண்டும் என்று நாம் வியாபாரம் செய்தால் அதனை இவ்வாறு எண்ண வேண்டும், இதை தியானிக்க வேண்டும். ஆக இதை போல நாம் ஆலயத்துக்குள் சென்ற பின் இருட்டறைக்குள் நம் உடலுக்குள் மறைந்திருக்கும் நல்ல குணத்தை தெரிந்து கொள்வதற்கு தீப ஆராதனை காட்டப்படுகின்றது. அப்ப தீப ஒளி கொண்டு அங்கு காட்டப்படும் போது அங்கு அமைத்திருக்கும் பொருள்கள் நாம் காண முடிகின்றது. இதை போல நமக்குள் மறைந்த உணர்வின் சத்தை நாம் அறிந்து கொள்ள அங்கே நாம் தீப ஆராதனை காட்டும் போது பொருளறிந்து செயல்படும் திறன் நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று உயிரை வேண்டி இந்த உண்மையின் உணர்த்திய அருள் மகரிஷியின் அரிசக்தியை நான் பெற வேண்டும், அவன் காட்டி உணர்த்தி இந்த தெய்வ குணத்தை நான் பெற வேண்டும், அவன் அதே போல அந்த தெய்வத்தினர் போட்டிருக்கும் அந்த மலரின் மனம் நான் பெற வேண்டும், இந்த கனி போன்ற சுவையான சொல்லும் செயலும் நான் பெற வேண்டும் என்று இந்த எண்ணத்தை நாம் சுவாசிப்போமே என்றால் நம் உயிரான ஈசனுக்கு இங்கே அபிஷேகம் ஆகின்ற அந்த உணர்வின் சத்து உடல் முழுதும் பழவி அந்த மகிழ்ச்சியின் உணர்வுகள் நமக்குள் தோற்றுவிக்கின்றது. இப்ப நாம் பிறர்களும் துயரமான உணர்வை கேட்டறியும் போது அதன் நுகர்ந்தறிந்து நம் உயிரான ஈசனுக்கு எரிச்சலும் வேதனையான உணர்வை அபிஷேகிக்கும் போது இந்த உணர்வின் அலைகள் உடலுக்குள் பட்டவுடனே அதே உணர்வின் செயலாக நம் உயிர் இயக்கி காட்டுகின்றது. எதை எண்ணுகின்றமோ அது உயிர் இயக்கி காட்டும் வேலையதால் ஒரு பாத்திரம் வைத்து அதில் எப்பொருளை நாம் போடுகின்றோமோ அப்பொருளின் தன்மை மனமும் அப்பொருளின் சுவையின் தன்மையும் அதன் உணர்வும் இயக்கமாக தான் நாம் இயங்குவோம். ஆக இதை போல நாம் உயிர் நெருப்பாக இருந்து நாம் கொடுக்கும் உணர்வினை அது படைக்கின்றது சமைக்கின்றது என்ற நிலையை உருவாக்குவதற்குத்தான் ஆலயங்களில் இப்பொருளை நாம் கண்ணுற்று பார்க்கும் போது அதன் குணங்களை காவியமாக தீட்டிருக்கும் போது இந்த குணங்களை பெற வேண்டும் என்று எண்ணி அதை இயங்கி நமக்குள் தியானிக்கும் போது அந்த மகிழ்ச்சியின் அசக்தி என் உடல் முழுதும் படர வேண்டும், இந்த தெய்வ குணங்கள் என்னுள் பெற வேண்டும், இந்த மலரை போல மனம் பெற வேண்டும், இந்த கனி போன்ற சுவையான சொல்லும் செயலும் நான் பெற வேண்டும், இந்த மலரை என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று எண்ணிவிட்டு என்னை பார்ப்போருக்கெல்லாம் இந்த மலரை போல மகிழ்ச்சி அவர் வாழ்க்கையிலே திகழ வேண்டும், என் சொல்லும் செய்யும் கேட்போர் அனைவருக்கும் அவர்கள் வாழ்க்கையில் இனித்த நிலைகள் வாழ வேண்டும் என்ற நிலையில் இந்த ஆலயத்திற்கு வருவோரெல்லாம் அந்த மகிழ்ச்சி நல்வழி பெற வேண்டும், இந்த தெய்வ குணங்கள் பெற வேண்டும், அவர்கள் குடும்பங்களின் நலம் பெற வேண்டும், அவர்கள் தொழில்கள் வளம் பெற வேண்டும் என்ற இந்த எண்ணத்தை ஆலயங்களுக்குள் சென்று இத்தகைய உணர்வை நமக்குள் சேர்த்து இதை தியானிக்க வேண்டும். நமது வாழ்க்கையில் நல்லதை எண்ணி பிற செய்யும் உணர்வு நமக்குள் பட்ட பின் பாலினை காரம் பட்டால் ஐயையோ காரம் காரம் என்கின்றோம். இதை போலதான் நல்ல உணர்வுக்குள் நாம் செய்துவிட்டு நம்ம எரியாத உடலை தீது விளைய போகும்போது அதனையே மீண்டும் திரும்ப எண்ணி அந்த உணர்வின் சத்தவை நமக்குள் சேர்த்துக் கொள்ளும் இதை போன்ற நிலைகளிலிருந்து நமது வாழ்க்கையில் நாம் தியானிக்க வேண்டியது எது என்ற நிலையைதான் இந்த ஆலயங்கள் அமைத்து நமது வாழ்க்கையை புனிதப்படுத்தும் நிலையாக அன்று உணர்த்தினார்கள் மகரிஷி. அதன் வழி கேட்டு வந்தவர்கள் உங்க உடலிலே இன்று சாதாரணமாக இன்று உங்க வாழ்க்கையில் பிறருடைய கஷ்டமும் சங்கடத்தையும் இணைத்துக் கொண்டும் உங்கள் அறியாத ஆன்மாவில் அதை படவி கொண்டும் மனக்கலக்கமும் மன துயரமும் வேதனை கொண்டும் செய்வது அறியாது இன்று நாம் மனசோர் பணம் இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் தொழில் இருந்தாலும் நிம்மதியற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு ஆக நிம்மதியான நிலையில் இருந்த அந்த ஒரு அதாவது ஒளி கண்ட பின் இரு மாய்வது போல ஆக வெளிச்சத்தை காட்டப்பின் இரு மறைந்து பொருகானது போல அருண் ஞானியின் உணர்வுகளை உங்களை அவர்கள் காட்டிய அருணறிகளை கீட்டுணரும்படி செய்து உங்கள் நல்ல குணத்தை காத்திடும் நிலையாக என் குரு காட்டிய நிலையை கொண்டு அதை தியானித்து அதை நீங்கள் பெற வேண்டும் என்ற உணர்வுடன் இதை உபதேசிக்கும் போது உங்கள் நல்ல உணர்வுடன் இணைந்து அந்த உணர்வின் தன்னை இணைக்க செய்யும். நாம் இன்று விஞ்ஞான அறிவா ரெண்டு மற்ற தாவர இனத்தின் சத்தை இன்னொரு சோர்வடைந்த தாவர இனத்துடன் இணைத்து அதை இணைத்த பின் ரெண்டரை கலந்துவிட்டால் அந்த நல்ல வித்தினை உருவாக்குவது போல அருண் ஞானியின் உணர்வை உங்களுக்குள் இது இணைத்து அருண் ஞானியின் சத்தை நீங்கள் கவர்ந்து உங்கள் அறியாத தீமை அகற்றிடும் உணர்வின் சத்தாக உங்களுக்குள் விளைய வேண்டும் என்ற இந்த நோக்கத்தில் இதை தியானித்துதான் இதை உபதேசிக்கின்றோம். ஆக உங்க வாழ்க்கையில் நீங்கள் செய்த நன்மையின் நிலையை காத்திடவும், அந்த நன்மையான நிலைகள் உங்க உடலை காத்திட்ட, நீங்கள் பிறருக்கு நன்மை செய்த அந்த உணர்வின் காத்திட, இந்த அருஞ்ஞானின் உணர்வு நீங்கள் பெற்று உங்கள் அறியாத நிலைகளை இப்போ எப்படி ரிமோட் கண்ட்ரோல், ஒரு வேப்ப மரம் தன் மனத்தை தன்மை கொண்டு தனது வலுவார் மற்ற நறுமணம் ஆனாலும் தன் அருகிலே விடுவதில், ரோஜாப்பு தன் நறுமணத்தின் துணை கொண்டு தன் அருகிலே இருக்கிற மற்ற மனத்தின் தன்மை விடுவதில்லை. இதை போல கோபம் கொண்டவர்கள் சாந்தமான நிலையில் பேசினார், அவளை கண்டாலே நம்மளுக்கு எரிச்சல் வருகின்றது. சாந்தமானவர்கள் கோபமான நிலையில் செயலை பார்த்தோடே நமக்கு அந்த வேதனை வருகின்றது. ஆனால் தாவர இனங்கள் ஒதுக்கி விடுகின்றன, அதே மனத்தை கொண்ட எண்ணங்கள் நாம் நுகர்ந்துதான் அறிய முடிகின்றது. அது நுகராதே தன் வலுகுண்டு மனத்தால் ஒதுக்குகின்றது தாவர எண்ணம். அதே தாவர இலசத்தை நாம் மனிதனுக்குள் ஆகும்போது நினைவின் ஆற்றலால் நுகர்ந்து பின் கே வேண்டாது என்ற நிலையில் ஒதுக்கி தள்ளி உள் சென்று தான் வெளி செல்கின்றது. ஆக உயிரினங்களுக்கும் தாவர இனங்களுக்கு உண்டான வித்தியாசம் இதுதான். இதை போன்ற நிலைகளில் நாம் தீமையை அகற்ற அகற்றிட்ட சக்தியின் துணை கொண்டு தங்கத்திலே திரவத்தை ஒதுத்தது போல அவர் ஞானின் உணர்வு நமக்கும் நுகர்ந்து தீமைகள் வராது காத்திரும் நிலையை அருண் ஞானிகள் காட்டிய தெய்வ பண்புகள். ஆகவே அதை நாம் இப்போது நாம் சொன்ன நிலைகள் நீங்கள் தியானித்தால் இந்த சக்தியின் தன்மை உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு நிமிடமும் உங்க வாழ்க்கையில் எத்தகைய துயரங்கள் ஏற்படுத்தினும் ஈஸ்வரா என்று உங்க உயிரை எண்ணி மகிழ்ச்சி நற்சக்தி பெற வேண்டும், என் உடல் முழுதும் பரவ வேண்டும், என் அறியாத இருகள் நீங்க வேண்டும், மெய்ப்பொருள் கண்டுணர்ந்து செயல்பட வேண்டும் என்று இதை தியானித்தால் இந்த உணர்வின் தன்மை உங்களுக்குள் வருகின்றது. இப்போ நாம் செய்த தவறில்லாமலேயே பிறர் கஷ்டங்களை உணர்ந்த உணர்வுகள் நமக்கும் நோயாக வரும்போது நோயின் எண்ணங்கள் அதிகமாகி அதையும் உணர்வு கொண்டு நாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது வேதனை உணர்வு கொண்டு டாக்டர் நம்மகிட்ட வைத்தியம் செய்தாலும் அவருடைய எண்ணங்களை நாம் கூர்ந்து கவனிக்கவில்லை என்றால் நல்ல மருந்தினை கொடுத்தாலும் நமக்கு வேலை செய்யாது. ஆகவே நமக்குள் தீமையின் உணர்வுகள் அதிகமாக விளைய மருந்தினை கொடுத்தாலும் நம்மை மாற்ற முடியாத நிலைகள் வந்து விடுகின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் ஒவ்வொரு நிமிடமும் அருள் ஞானிகள் காட்டிய அருள்வழி, இன்று நம் ஆலயங்களில் காட்டிய அருள் அறிப்படி நாம் இதைப்படி நாம் வணங்கினால் நமக்குள் அதை தியானித்தால் இந்த தீமையை அகற்றி தீமை அகற்றிடும் உணர்வு நமக்குள் விளைந்து, தீமை அகற்றிட்டு அருள்ஞானி உணர்வு நமக்குள் விளைந்து, தீமை அகற்றிடும் அருள் சக்தியாக ரிமோட் தீமையை நமக்குள் வராத நிலைகள் காத்திடும் நிலைகள். இது உங்கள் அனுபவத்தை பார்க்கலாம். இதை போல அடிக்கடி கணவன் மனைவியும் மகிழ்ச்சி நரசக்தி அவர் வர வேண்டும், மகிழ்ச்சி நரசக்தி கணவன் தர வேண்டும், மகிழ்ச்சி நரசக்தி அவர் பார்ப்பதெல்லாம் நலம் பெற வேண்டும், அவர் சொல்ல கேட்பவரெல்லாம் நலம் பெற வேண்டும் என்ற நிலைகள் இந்த மாதிரி ஒருவருக்கு ஒருவர் என்ன வேண்டும். இதை போல வசிஷ்டரும் அறிந்ததும் தனக்குள் வாழ்ந்தது போல தன்னை அறியாத தீமைகள் நகர்த்தியது போல இங்கு இவ்வாறு செய்தால் இன்று பஸ் பயணம் செய்யும் போது நாம் வீடு வந்து சேருவரையும் நம்பிக்கை இல்லை. பஸ்ஸிலே பணம் செல்லும் போது பணத்தை வைத்து சென்றாலும் நாம் மறுபடியும் பணத்தோடு வீடு வந்து சேருவோமா, பணத்தை கொண்டு ஒப்படைப்போமா என்ற இந்த உணர்வின் நினைவுகளில் தான் அச்சுறும் உணர்வுகள் கொண்டுதான் நாம் செல்லுகின்றோம். ஆக நாம் பஸ்ஸிலே நாம் செல்லும் போது பத்திரிக்கை வாயிலாக நாம் பல விபத்துகளையும் ஆக்சிடென்ட்களையும் படிக்கின்றோம். ஆகவே நாம் பணம் எடுத்து செல்லும் போது நாம் பஸ்ஸில் ஏறி அமர்ந்த பின் துரித வேகத்துடன் சென்ற பின் நாம் படித்த உணர்வுகள் நமக்குள் நினைவுண்டு ரிமோட் கண்ட்ரோல் போல டிரைவர் இப்படி ஓட்டுகிறார் என்ற நினைவினை அங்கே பாய்ச்சினால் போல் அவருடைய கூர்மையின் நிலைகள் மறைத்து அவர் ஆக்சிடென்ட்க்குண்டான நிலைகள் உருவாக்கும். ஆக நாம் 4 பேர் இதாறு செய்தால் போறோம் அந்த பஸ்ஸிலே விபத்துக்கு நிச்சயம் காரணமாகின்றோம். பத்திரிகைகளை படித்தோம், உணர்வின் நிலைகள் விளை வைத்தோம். இந்த நினைவுகளை காட்டப்படும் போது இது நமக்கு உந்தி ஓங்கி நம் கண்ணின் நினைவலைகளை நாம் டிரைவரை பார்க்கப்படும் போது நம்ம எரியாமலே விபத்துக்குள்ளாக்குகின்றோம், நாம் விபத்திலே சிக்குகின்றோம். எதனை படித்தோமோ அதனை நிலைகள் கொண்டு நம்மை ஆளாக்குகின்றோம். இதே போலதான் இப்ப கேட்டு வந்த அனைவரும் நாம் ஆலயங்களுக்கு காட்டிய நிலைகள்படி, நாம் அருண் ஞானிகள் உங்களுக்குள் உபதேசித்த அந்த அருள் ஒளிப்படி இதனை மீண்டும் மகிழ்ச்சியின் அருள்ஒளி பெற வேண்டும் என்று எண்ணினால் இதனை உணர்ந்தன்மை வளர்ந்து தீமை அகற்றும் ரிமோட் கண்ட்ரோல் அந்த ஞானின் உணர்வலைகள் உங்களை காத்திடும் செயலாக வரும். நீங்க பஸ்ஸுக்கு சென்றாலும் செல்லப்படும் போது தன் மனைவி இதை போல மகிழ்ச்சியின் அருள்ஒளி பெற வேண்டும், பார்ப்பதெல்லாம் நலம் பெற வேண்டும், பார்ப்பதெல்லாம் நலம் பெற வேண்டும் என்று எண்ணினால் நீங்கள் பஸ் ஏறப்படும் போது இந்த பஸ்ஸுக்கு அடுத்து இதனுடைய நினைவுகள் எங்கே கூர்மையாக சென்றுகின்றோ இந்த உணர்வுகள் இடைப்பட்ட நேரங்களில் இது விபத்து ஏற்படுமையானால் உங்களை பஸ் ஏற விட உங்க அனுபவத்தில் பார்க்கலாம். ஆக இதை போல ரிமோட் கண்ட்ரோல் என்ற நிலைகள் உங்களை காத்திட இது வரும். இதை போல நாம் சொல்லும் நிலைகள் நாம் தியானம் என்பது இதுதான். நாம் ஒவ்வொரு முடியிலையும் அந்த தியானத்தின் பலன்களை அந்த அருண்ஞானியின் உணர்வுகளை நாம் அடிக்கடி எண்ணி நம்மை தீமைகள் அணுகாத நிலைகள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே நாம் இப்போது இன்றையவரையும் கேட்டுணர்ந்த இந்த உபதேச உணர்வின் சக்தி உங்களுக்குள் ஆழ சக்தி வாய்ந்த வித்தாக மாற்ற நாம் அனைவரும் ஒரு நிமிடம் தியானிப்போம். ஓம் என்பது பிரம்மம், ஈஸ்வரா என்பது இயக்கம், உயிரின் துடிப்பால் ஏற்படும் வெப்பமும் நாம் எண்ணீதே அதற்குள் இயக்குவதும் இயக்கத்தின் நிலைகள் கொண்டு நாம் உடலாக்குவதும். அதனால்தான் ஓம் ஈஸ்வராங்கிற போது நமக்குள் ஜீவனாக இருந்து எனக்குள் இயங்கி கொண்டு நான் எண்ணீதே என் உடலாக ஆக்கும் நிலைதான் ஓம் ஈஸ்வரா குருதேவா. நாம் நம்ம உடலுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து குணத்துக்கும் நம் உயிரே குருவாக இருக்கின்றன. நாம் எதை எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ இந்த உணர்வின் தன் ஓ என்று ஜீவனாகி இம்மென்று நமக்குள் அடங்கிவிட்டால் அந்த குணத்தை திரும்ப எண்ணினால் அந்த குணமே நமக்குள் குருவாக இருந்து நமக்குள் செயல்படும். ஒருவரை நான் ஏச வேண்டும் என்று எண்ணுகின்றேன், அந்த உணர்வின் தன்மை கொண்டு ஏசிவிட்டேன் என்றால் அந்த உணர்வின் தன்மை எனக்குள் பதிவாகி அது மீண்டும் அதை என்ன என்றால் அது குருவாகி அவருடன் இயேசும் நிலையும் போர் செய்யும் முறைக்கு அழைத்துச் செல்லும். இதை போல எனக்கு ஒருவர் தீங்கு செய்கின்றார் என்று இயங்கும் போது அது ஓ என்று பிரணவமாக்கி எனக்குள் இம்மாகி அதை இழையப்படும் போது மீண்டும் அதை திருப்பி எண்ணினால் அது குருவாக என்று என் சோர்வான செயலை செய்யச் செய்யும். ஆக நாம் எதை குருவாக்க வேண்டும்? நமக்குள் அனைத்தும் இயக்கும் குருவாக நின்று இயங்கினாலும் அருண் ஞானின் உணர்வு நமக்குள் ஓ என்று ஜீவன் தரச் செய்து இம்மென்று நம் உடலுக்குள் அதை செய்தால் அது நமக்குள் குருவாக நின்று தீமையை அகற்றிடும் குருவாக நமக்குள் இயங்கும். ஆக நமக்குள் பல கோடி உணர்வின் நிலைகள் உண்டு. எதனை எண்ணுகின்றோமோ அதனை நிலையை முன் நின்று அது குருவாக நின்று நம்மை வழி நடத்துகின்றது. ஆகவே நமது வாழ்க்கையில் தீமையை அகற்றிடும் நிலையாக அருண் ஞானியின் உணர்வில் நாம் தியானிக்க செய்வதே. அந்த தியானிக்கும் போது அருண் ஞானியின் உணர்வு நமக்குள் நமக்குள் விளைந்து தீமையை அமைக்கிடும் நிலையாகவும் அடிக்கடி தீமைகள் கண்டுணரும் போதெல்லாம் அருண் ஞானியுடைய உணர்வு பெற வேண்டும் என்று இயங்கி தியானித்தார். ஆக அருண் ஞானின் உணர்வு நமக்குள் ஓங்கி வளர்ந்து தீமை அகற்றும் நிலையாக நம்முடைய தியானம் பலன் தரும். ஆகவே அடுத்து இப்போ ஓம் ஈஸ்வராங்கிற போது நாம் ஒருவர் பாட பலர் ஒன்று சேர்த்து இசை அசிக்கும் போது அந்த இசையின் அளவுகள் ஒன்று சேர்ந்து இருக்கும் போது அந்த இசையின் மகிழ்ச்சி எல்லோருக்கும் கிடைக்கின்றது. அதிலே சிறிது நாதம் மாறினால் அப்போ விருப்புணர்கள் அங்கே தோன்றுகின்றன. அதை போன்று அல்லாது நாம் கேட்டுணர்ந்த அனைவரும் இப்போல் ஈஸ்வரா என்று உங்களுக்குள் எண்ணி நாம் சொல்லப்படும் போது ஒருக்கணிந்த நிலைகள் கொண்டும் ஒருவருக்கு துணி அதிகமானாலும் அவருடன் இணைந்து ஆக நாம் எழுப்பும் குரல்கள் இனிமையாக்கும் நிலைகள், எல்லோரும் ஏகோபித்த நிலைகள் நாம் இப்போ ஓம் ஈஸ்வரா குருதேவாங்கிற போது சொல்வோம். ஈஸ்வரா குருதேவா